மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 என் மீது அன்பு கொண்டுள்ளவர்கள் நான் சொல்வதை கடைபிடிப்பர். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்கிறார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 15-21 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதுமில்லை அறிவதுமில்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள், ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன்.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை மீண்டுமாக ஆண்டவருடைய இந்த நல்ல நாளில் இந்த இறைவார்த்தையோடு கூட சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் மகிழ்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். ஏன்னா நீங்கள் கடவுளோடு மகிழ்ந்திருக்கிறீங்க. உலகத்தோடு மகிழ்ந்திருந்த நாட்கள் உண்டு, இப்பொழுது நீங்கள் கடவுளோடு மகிழ்ந்திருக்கிற நாட்கள். கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். நீங்கள் உலகம் தர முடியாத ஒரு மகிழ்ச்சி பாருங்கள். உலகத்தில் பொருட்கள் இருந்தது, எல்லாமே இருந்தது. அப்போது கிடைச்ச மகிழ்ச்சியும் இப்போது இந்த லாக்டவுன் இந்த நேரத்தில் நீங்கள் கடந்து செல்கிற ஒரு விதமான ஒரு துன்பங்களுக்கு மத்தியிலான ஒரு மகிழ்ச்சி, ஆண்டவரோடு நீங்கள் அமர்கிற போது, உறவுகளோடு நாங்கள் ஒட்டி இருக்கிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்து யோசித்து பாருங்களேன். உங்கள் உள்ளத்தில் ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி அப்படியே ததும்பிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியே இல்லாத நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி உள்ளத்தில் இருக்குன்னா அது கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நிறைவான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை பெறுகிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா பேசாமல் இருக்க முடியாது. அவங்க தான் என்ன செய்கிறாங்க, வாழ்த்துக்களை பலரோடு பகிர்ந்து கொள்வாங்க. எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிற அத்துணை பேரையும் நாங்கள் இந்த சாட்சிகளாகவே எடுத்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாளில் எனக்கு 14ஆம் தேதி எனக்கு ஒரு பர்த்டே வந்தது. நான் அப்போவே ஃபாதர் தீபன்ட்ட சொன்னேன், ஐயா இப்படியெல்லாம் பப்ளிக்கில் வச்சு செய்யப்படாதையா, அது எனக்கு ஆபத்தாக வந்து முடியும் அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்காம பாசத்தில் பொங்கிட்டார். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் பொங்கி வலியுது. உங்கள் ஓவர் கால்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஃபோன் வந்து சூடாகிடுச்சு. இப்படிலாம் விஷ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் ஒரு காஸ்ட்லி ஃபோனாக அது வாங்கி வச்சுருந்துருக்கலாம். நம்ம ஒரு டப்பா ஃபோனை வச்சுக்கிட்டு பயம் வந்துருச்சு, எங்கே இந்த ஃபோன் வெடிச்சிருமோ அப்படின்னு. அவ்வளோ ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ், ஃபோனே ஹேங் ஆகிடுச்சு. அவ்வளோ தூரம் உங்களுடைய அன்பு அதில் நிறைவாக இருந்தது. ஃபோன் வீணாகிறது பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, அந்த அன்பினுடைய வெளிப்பாடு. நீங்களாம் சாட்சிகளாக வந்தீங்க. என்னையே எனக்கு நீங்கள் எப்படி சொல்லணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லை. சாட்சிகளாக அநேகர், யார் யாரோ முகம் தெரியாதவங்க, எனக்கு தெரியாது, நீங்கள் என்னைய முகத்தை பார்க்குறீங்க, ஆனால் முகம் தெரியாதவங்கள்லாம் வந்து அந்த வாழ்த்தை சொல்லியிருக்கிறீங்க. எல்லாருக்கும் நான் கொஞ்சம் பேர்த்துக்கு பதிலெலாம் போட்டு பார்த்தேன், என்னுடைய நேரமெல்லாம் அதில் போகிறது, அதனால் நான் முழுசாக அதை முடிக்க முடியல. மீண்டுமாய் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்து சொன்ன ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவருக்குள்ளே நம்ம இப்படி தான் மகிழ்ச்சியின் பிள்ளைகளாக கடந்து போகணும். இப்படி ஒரு சாமியார் வந்து முகத்தை காட்டிக்கிட்டு நிற்கிறாரு, எல்லாம் பேசுகிறாரு, இவருக்கு மட்டும் நம்ம வாழ்த்து சொன்னால் பத்தாது. கடவுள் யாருக்கிட்ட உங்களை அனுப்புகிறார் அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நச்செய்தியில் பாருங்கள், சமாரியர்கிட்ட கடவுள் வந்து திருத்தூதர்களை அனுப்பிச்சு வச்சார். அவங்க போய் என்ன செய்யணுங்கிறதையும் அவர் சொல்லி கொடுத்தார். அவங்க போய் அவங்களுக்கு ஜெபிச்சு அவங்க மேலே கையில் வச்ச உடனேயும் அவங்க மேலே என்ன செய்ய ஆவியானவர் இறங்கி வரார். அதே போல் கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் வச்சு உங்களை அனுப்புவார். அதனால் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சாமியாருக்கு மட்டுமே செய்யணும், சாமியாருக்கு சாப்பாடு கொடுத்துட்டா எல்லாரும் பசி ஆறிடுவாங்க, உலகத்தில் இருக்கிற யாருக்குமே பசிக்காது அப்படின்னு நினச்சி நம்ம ஏமாந்துடக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், சாமியாரை மட்டும் கவனிக்க, சாமியாரையும் கவனிக்கணும். குருக்களை மட்டும் பார்த்துட்டு இப்போல்லாம் நிறைய பேர் சாமியார்களுக்கு தான் சோறு போடுறாங்க. ஏன் தெரியுங்களா, முன்னாடியெல்லாம் பிச்சைக்காரங்களுக்கு சோறு போடுவாங்க, இப்போல்லாம் பிச்சைக்காரனே கிடைக்க மாட்டேங்கிறான். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சாமியாருக்கு போட்டுடலாம் அப்பா போய் சாமை அப்படின்னு. நீங்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டீங்க, அந்த உணர்வில் நீங்கள் செய்யலை. ஆட்கள் இல்லை, ஒரு பாட்டியம்மா அப்படி தான் எனக்கு ஒரு ஊரில் இருந்தப்போ, நான் வருஷம் வருஷம் தவசம் ஜாமி மாமனாருக்கு தவசம் செஞ்சு சோறு போடுவேன் ஜாமி, பத்து பிச்சைக்காரங்களுக்கு பிச்சாரனே கிடைக்க மாட்டேங்கிறான் ஜாமி அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் ஐடியாவெல்லாம் கொடுத்தேன், போய் அங்கங்கே கொடுத்துட்டு வாமா அப்படின்னு. இல்லைப்பா, அதை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் எலை வச்சு சோறு போடணும் சாமி, அப்போ தான் அது சரியாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொன்ன பாட்டி கடைசியில் போகும்போது அது என்ன யோசிச்சோ தெரில, சாமி நாளானிக்கு நீ எங்கேயும் போயிடாத அப்படின்னுச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, ஆட பாதகத்தி கழுவி பரவாயில்ல. அப்போ சொன்னேன் அந்த பாட்டிக்கிட்ட, பாட்டி பத்து பிச்சைக்காரன் கிடைக்கிறான்னு கவலைப்படாத, ஒரு சாமிக்கு சோறு போட்டால் பத்து பிச்சைக்காரனுக்கு போட்ட மாதிரி அப்படின்னு சொன்னேன். தேவ பிள்ளைகளே, நிறைய அனுபவங்கள் உண்டு எங்களுக்கெல்லாம். இந்த மாதிரி குருக்களை வந்து மக்கள் அவ்வளோ அன்போடு கவனிக்கிறீங்க, எங்களுக்கு இது உலகளாவிய உணர்வு. கொஞ்சம் பேர் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அது அவங்க பிரச்சனை இல்லை. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ரியலி யூ ஹாவ் அ தேர்ஸ்ட் ஃபார் காட் அண்ட் காட்லி பர்சன்ஸ், கடவுளுடைய பிள்ளைகள் மீது. அதனால தான் நிறைய பேர் ஏமாந்து கூட போகிறாங்க, ஏன்னா கடவுளுடைய பிள்ளை வந்து கேட்டார் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படிலாம். அது அதனுடைய அன்பினால் வரக்கூடிய விளைவுகள் தான். நான் கூட பக்கத்தில் பசிலிக்கான்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே தான் நான் ஃபஸ்ட்டு சாமியாரானேன். பல இடத்துல இந்த கதையை சொல்லியிருக்கிறேன், எல்லோரும் உழுந்து உழுந்து சிரித்து கண்ணெலாம் தண்ணி வந்துடும். அது என்ன, அது அவங்களுக்கு சிரிப்பு, எனக்கு அன்றைக்கி வந்தது அவ்வளோ பெரிய வேதனை. ஏன்னா நான் வீடு சந்திக்க போகிறேன், ஒரு வீடாக சந்திக்கணும், அன்னைக்கு போய் மந்திரிக்கணும். அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ப்ரீஸ்டாகி நான் போகிறேன். போகும்போது நான் மனசுக்குள்ளே சொல்லிட்டு போகிறேன், யார் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் சாப்பிட்டுறணும், எதையும் வேண்டான்னு சொல்லப்படாது அப்படின்னு சொல்லி நான் மனசுக்குள்ளே சொல்லி, ஏன்னா காயப்பட்டுருவாங்க இல்லையா, அப்படி சொல்லிட்டு போகிறேன். மொதல் வீட்டுக்குள்ளே போகிறேன் பாருங்கள், மொதல் வீட்டில் ஒன்று காஃபியா டீயான்னாங்க, நான் சொன்னேன் காஃபி அப்படின்னு, நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சிட்டு அஞ்சு நிமிஷத்தில் அடுத்த வீட்டில் இருக்கிறேன். அவங்க காஃபி டீ ஃபாதர் வாட் யூ வாண்ட் அப்படின்னாங்க, இல்லை சார் இப்போ தான் காஃபி குடிச்சது. சரி ஃபாதருக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. உடனே அந்த அம்மா பேண்டா பாட்டிலேருந்து இவ்வளோ பெரிய பேண்டா கிளாஸு, நல்ல பெரிய கிளாஸ், சரி கொஞ்சோண்டு குடிக்கலான் தான் வாயில் வச்சேன், ஜில்லுன்னு இருக்கிறேன் உள்ளே தள்ளிட்டேன் எல்லாத்தையும். அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் அடுத்த வீட்டில் போய் நின்னா அவங்க வீட்டில் அந்த அம்மா பெரியம்மா ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு, சாமி காப்பி டீயெல்லாம் குடிக்க மாட்டாங்க பால் கொடுமா, உடனே மருமக பாலோடு வந்து நிற்கிது. வேண்டாமான்னு சொன்னால், இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்து கை கழுவிட்டு தான் போகணும், ஊற்று வேணா கழுவிட்டு போகிறேன். சரி ரொம்ப வயசானம்மா ஃபீல் பண்ணுறாங்களே, சொல்லி அதையும் கொண்டாந்து ஊற்றிக்கிட்டேன். அதையும் ஊற்றிட்டு அடுத்த வீட்டுக்கு போகிறேன், ஒரு சின்ன கூரை வீடுங்க, அந்த புள்ள கருப்பு கலர் கடையில் வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குது, கேஸு உள்ளது. அது அதை பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் எனக்கு எங்கே இங்கே டர் ஆகிட்டு ஏற்கனவே, அதை பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் பயம். அது சொன்னேன், ஏம்மா இல்லைம்மா இப்போ தான் காப்பி பேண்டா பால் எல்லாம் 15 நிமிஷத்தில் உள்ளே இறங்கியிருக்குமா. ஆமாண்டா, ஏழைங்க வீட்டிலலாம் அந்த சாமி எதுவும் குடிக்க மாட்டார், பணக்கார வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தா தான் குடிப்பாராங்க, அப்படி கடையில் கொடுத்துருந்த சாமி ஏழைங்க சாமி ஆடையாமல் ரொம்ப கோச்சிக்கிற கொண்டாமா அதையும் ஊற்றிட்டு பாருங்க. எல்லாம் ஊற்றி ஒரு 10 மணிக்கு வீடெல்லாம் வந்துடுச்சு, முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு திரும்பினா ஒரு அம்மா, எங்கே போகிறீங்க, எங்கள் வீட்டில் சாப்பாடு அப்படின்னு ஆடைய அம்மா இப்படி பண்ணுறேன். அந்த வீட்டுக்கு போனால் அந்த அம்மா பாசத்தில் 2 முட்டையை ஒரே தோசையில் ஊற்றி கொண்டு வந்து அடை மாதிரி போடுது. கேட்டால் கல்லதுனாலும் செரிக்கிற வயசான், அது இன்னும் 2 கல் தின்னு பார்த்துருப்பாங்க போல இருக்கு அவங்க. என்ன கன்றாவியோ தெரில, போனுக்கெல்லாம் அதையும் புள்ள போட்டுட்டு ஒரு 11:30 மணிக்கு படுத்தங்க. பன்னெண்டரை ஒன்றுக்கெல்லாம் இப்படி தூக்கி பிடிச்சவன் தான் பாருங்க. ஓட்டமான ஓட்டம், ஓன் ஓட்டமா என் ஓட்டமா, ரூமுக்குள்ளேயே ஓடினதுனால ஒரு பயிலும் பார்க்கல. அன்றைக்கி மட்டும் நான் ஓடி இருந்தேன்னா மாரத்தானில் நான் தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பேன். அப்படி ஒரு ஓட்டம், ஓடி 4 மணிக்கு சகாய மாதாட்ட டீல் போடுறேன், அடுத்த நாள் 5 மணிக்கு சகாய மாதா பூசை, புதன்கிழமை நான் தான் பூசை, பெரியசாமியார் வேறொரு கோயிலில் பூசை வைக்கணும், ஒன்றும் செய்யவே முடியல. அப்போ தான் சொன்னேன், சக்தி நிறைந்த சகாயத்தாயே ஒன்றுமே இல்லைம்மா, ஒரு மணி நேரம் நிப்பாட்டி வை, நான் பூசை வச்சுட்டு வந்துடுறேன். உண்மையாலுமே மாதா சக்தி நிறைந்தவங்க தான். அன்றைக்கி அவ்வளோ வேகமாக ஒரு பூசை வச்சேன்னா பாருங்களேன், பார்க்குறவங்களாம் நினச்சிருப்பாங்க இந்த எடுபட்ட போய் இவ்வளோ வேகமாக பூசை வச்சுட்டு எங்கே போகிறான், வந்து பார்த்தா தெரியும் எங்கே போகிறோம்னு. அன்றைக்கி கடைசியாக போய் விழுந்தேங்க, அன்றைக்கி ஒரு முடிவு பண்ணேன், இனிமேல் எவன் எது கொடுத்தாலும் வாயை கட்டிக்கிடும் அப்படின்னு. தேவ பிள்ளையில் இது அன்பு தான், உண்மையை உண்மையிலே இது அன்பு, நாங்கள் மறுக்கலை அதை, ஆனால் சாமியாருக்கு அது நல்லதான்னு பார்த்து கொடுக்கணும்ல, வச்சு திணிக்கப்படாது இல்லையா. பசிக்கிறவனுக்கு சோறு போட்டால் அது வந்து ஆசீர்வாதம், பசிக்காத எனக்கு சோறு போட்டால் உனக்கு சாபம். அதனால் என்ன தேவை என்பதை அறிந்து செயல்படு, கடவுளுக்கும் என்ன தேவைன்னு அறியணும் நம்ம. இன்றைக்கி இவ்வளோ ஒரு வாசகங்கள் எல்லாம் நம்ம வாசிட்டே இருக்கிறோமே, எதுக்கு இதெல்லாம் வாசிக்கிறோம், எதுக்கு இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், கடவுள் என்ன கேட்குறாரு அப்படின்னு. அப்போ கடவுள் இருக்கிறாருனே நம்பணும். இன்றைக்கி தூயாவியினுடைய காலத்தில் இருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், இந்த ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த நாள்லேருந்து ஒரு காரியம் அப்படியே ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். என்ன தெரியுங்களா, இந்த தூயாவி தூயாவி தூயாவி. யோவான செய்தியில் தான் நிறையா இருக்கும். அதனால தான் இந்த யோவான செய்தி வாசகமே திருப்பி திருப்பி என்னடா சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க வாசிக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. திரும்பி வாசிப்போம், திரும்பி வாசிப்போம், ரீட் எகெயின் ரீட் எகெயின், கெட் இன் டு த பாயிண்ட். ஆசீர்வாதத்துக்குள்ளே உள்ளே போகணும், அது என்ன க்ரக்ஸு, அது என்னமோ சொல்ல வராங்க, அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. டீச்சர்லாம் சொல்லுவாங்க, ஐ ரிப்பீட் அகெயின் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னாங்கன்னா குறித்து வச்சுக்கணும், பிள்ளைங்க எக்ஸாமுக்கு வந்துடும். அதனால தான் சொல்கிறோம், ஆண்டவர் இதை ரிப்பீட்டடாக தாய் திருச்சபை ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்குது. கத்தோலிக்க திருச்சபையில் தூயாவிக்கு முதலிடம் இல்லைன்னு யாருங்க சொன்னால், யார் சொன்னால், யாரோ சொல்கிறாங்க, யாரோ சொல்கிறாங்கன்னு ஏற்று திருச்சபை சொல்லுதா. இந்த வழிபாட்டு முறையில் நீங்கள் அழுத்தமாக பாருங்களேன், உத்து பார்க்கணும். இதெல்லாம் இந்த ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவுக்கு பிறகு தூயாவி பெருவிழா தான் பெரிய பெருவிழா. அந்த தூயாவி பெருவிழாவுக்கு தாய் திருச்சபை நம்மளை தயாரிக்குது. எப்படி, இந்த வாசகத்தெல்லாம் திருப்பி திருப்பி கொடுத்து கொடுத்து தூயாவி ஒருத்தர் இருக்கிறாரு, தூயாவின்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு பைபிள் சொல்லிருச்சு இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்பணும், நம்பணும். ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க, என்ன போட்டிருந்தாங்கன்னா, இனிமேல் நான் பைபிள் வாசிக்க மாட்டேன் அப்படி நகைச்சுவையாக போட்டிருந்தாங்க. அன்றைக்கி சொன்னேன் இல்லைங்களா, பைபிள் வந்து மெமரியில் ஏற்ற வேண்டாம், கூட கதையெல்லாம் சொன்னேன், மனசுலேருந்து மறந்து போனால் பரவாயில்ல, அதுக்காக வாசிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, மறந்து போனால் அதை பற்றி நீ கவலைப்படாதுன்னு நான் சொன்னேன். நான் வாசிக்கணும் கண்டிப்பாக, பைபிள் வாசிக்காமல் உனக்கு விடுதலை கிடையாது. தேவப்பிள்ளைகளை நான் மாதாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன், மாதா காலை கட்டி பிடிச்சிருக்கேன், சூசேபர் காலை கட்டி பிடிச்சிருக்கேன், அந்தோடியார் காலை கட்டி பிடிச்சிருக்கேன், வெரி குட். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, மாதா என்ன சொல்லுவாங்க, என் மகன் சொல்கிறத போய் செய்ப்பான்வாங்க, ஒரு வார்த்தை அதுதான் சொல்லுவாங்க அவங்க. அப்போ வந்து என் மகன் சொல்கிறது, உங்கள் மகன் என்ன சொன்னான்னு தெரியலையே, அப்போ மாதா என்ன சொல்லியிருப்பாங்க, பைபிள் எடுத்து வாசின்னு சொல்லியிருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். இதை தான் மாதா செய்தாங்க, அவங்க வேதத்தை கரைச்சி குடிச்சு வச்சுருந்தாங்க மாதாவெலாம். உண்மையாலுமே அம்மா மாதிரியெல்லாம் நம்மளாலலாம் நிற்க முடியுமா தெரியல. அவங்க சாதாரண பெண், இந்த போராட்டத்தில் இயேசு சுவாமி எத்தனை இடத்துல பேசியிருக்கிறார், நீ எல்லாத்தையும் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ரெஃபர் பண்ணிப்பார், அங்கே எல்லாம் பேசியிருக்கோம், அங்கே என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் அவர் எடுத்தெடுத்து பேசினார். அப்போ இயேசு மகன் பேசியிருந்தார்னா தாய் என்ன பேசியிருப்பாங்க, இதைத்தான் பேசியிருப்பாங்க. அதனால தான் சொல்லுகிறோம் பைபிளை வாசிப்போம், ஆனால் வாசிக்கக்கூடாதுன்னு. அப்போ இந்த நாட்களில் தாய் திருச்சபை எதை நமக்கு கொடுக்குதுன்னா, எந்த கிஃப்டை நம்ம பெறணும்னு விரும்புதுன்னா, ஆவியானவர் என்கிற அபிஷேகத்தின் கிஃப்ட்டு. அதனால் நம்ம என்ன செய்யணும், உலகத்தரமான காரியத்தெல்லாம் கொஞ்சம் ஓலமாக வச்சுட்டு ஆண்டவருக்குள்ளே நம்ம வந்து இந்த ஆவியானவர் யார் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணும். 18வது இறைவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார், அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார், நீதி உள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார், மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். தான் கிளைமேக்ஸ். இப்போ எத்தனை இறந்தார் வருது பார்த்தீங்களா, 4 தடவை வருது பாருங்க. ஒரே முறையாக இறந்தார், கொண்டு சேர்க்கவே இறந்தார், நீதி உள்ளவர்களாக நீதியற்றவர்களாக இறந்தார், மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும் அப்படின்னு 4 தடவை சொல்லிட்டு 5வது தடவை உயிர் பெற்றெழுந்தார். அப்போ நாம் உயிர் பெற்று எழணும்னாக்க நாமளும் என்ன செய்யணும், இறக்கணும். எதில் இறக்கணும், பாவத்திற்கு இறக்கணும். பாவம் இருக்கிற இடத்துல பரிசுத்தாவி இருக்க முடியாது, அதை தான் நம்ம உணர்ந்து கொள்ளணும். இன்றைக்கி ஒவ்வொரு கான்செப்டாக நான் விளக்கிக்கிட்டு வரேன், நீங்கள் நிறைய பேர் அதில் என்னோட ட்ராவல் பண்ணுறீங்க, இட்ஸ் ரியலி குட், ரியலி குட். நிறைய பேர் உங்களுடைய சாட்சியத்தை சொல்லுவது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்காக எல்லோரும் சொல்லணும்ல, எங்களோட நம்பர் அதில் வரும், வாட்ஸ்அப் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க, நாங்கள் லெஜர்லியாக படிப்போம். கால் பண்ணி தான் நீங்கள் பேசணும்னு இல்லை, நீங்கள் கால் பண்ணுனா எங்களால் எடுக்க முடியாது, ஏன்னா நாங்கள் ப்ரேயரில் இருப்போம், ஏதாவது ஒரு பிஸியாக டிஸ்கஷனில் இருப்போம். அப்போ நாங்கள் உங்களோட பேசுகிறது வந்து எங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் நீங்கள் கால் பண்ணலாம், ஏதாவது ஒரு ஒரு உதவி ஏதாவது நீங்கள் கொடுக்க வரீங்க, ஏதாவது செய்ய வரீங்க, ஏதோ சம்திங் இருக்கணும். சும்மா கூப்பிட்டு
சாமி சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கா, வானம் உங்கள் ஊரில் நிலா வானத்தில் தான் இருக்கா சாமி, எங்கள் ஊரில் எங்கே தான் இருக்குது, மண் பூமியெல்லாம் மண்ணாக தான் சாமி இருக்குமா சாமி?
சில பேர் கேட்குறத பார்த்தா நமக்கு அப்படியே கஷ்டமாக இருக்கும், ஏன்னா முக்கியமான வேலையில் இருப்போம், வானத்தில் நிலா இருக்குது, பூமியில் மண் இருக்குது, இதெல்லாம் வந்து பேச நேரம் இல்லைங்க. தயவுசெய்து கோச்சி கொள்ளக்கூடாது, என்னடா சாமி இப்படிலாம் சொல்லி போட்டார அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படக்கூடாது, கோபிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இது பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, நேரம் இல்லை, ஏன்னா நம்ம முக்கியமான தளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் ஓடுங்க, அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கோம். திருத்தூதர்கள் ஓடுனாங்க, அவங்க எல்லாருமேலும் கை வச்சு ஆவிக்குரிய அபிஷேகத்தை கொடுத்தாங்க. நீங்கள் யோசிக்கணும், நான் என்ன கொடுக்கணும், நான் இப்போ கை வச்சுன்னா ஆவியானவர் இறங்கி வருவாரா, ஏன் வரமாட்டார்? அப்போ என்னைக்குள்ளே அவர் ஆக்டிவாக இருக்கணும், என்னைக்குள்ளே உயிரோடு இருந்தால் தான் அவர் யாருக்காவது போக முடியும். அப்போ நான் என்ன செய்யணும், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை ஆக்டிவேட் பண்ணணும். ஆவியானவர் நீ குழந்தையாக இருந்தப்போ திருமுழுக்கு என்கிற அபிஷேகத்தில் நீங்கள் அபிஷேகம் வாங்கினீங்க. இந்த வார்த்தையை நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. என்ன இந்த வார்த்தையை யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் அபிஷேகம் வாங்கிட்டியா?
அபிஷேகமா, அது என்ன ஆண்டாவின்னு தெரியலையே சாமி, யார் ஒன்றும் அப்படி கொடுக்கல சாமி.
யாராவது இந்த அபிஷேகம்னு கேட்டால் நம்ம ஆளுங்க குழம்பி போயிடுறாங்க.
அபிஷேகமா இல்லைங்க பிரதர், அபிஷேகம் எங்கள் சாமி இந்த அப்பத்தை அந்த துணோண்டு அப்பத்தை கொடுத்துட்றாருங்க, ரசத்தை அந்தாலே மடக்கு மடக்குன்னு பல வருஷமாக குடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு
அப்படின்னு சொல்லி நீ அபிஷேகம் இதுக்குள்ளே தான் இருக்குன்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க. என்ன அதில் இருக்குது, ஆசீர்வாதங்கள் இருக்குது. அபிஷேகம்ங்கிறது என்னென்னா நீ குழந்தையாக இருந்தபோது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவிக்குரிய அபிஷேகம் தான். ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி வந்தாருங்க, ஏன்னா இவர் சைல்டு இன்னசன்ட். ஆவியானவர் அப்போ இறங்கி வர்றதுக்கு எந்த தடையும் இல்லை. அதனால தான் கத்தோலிக்க திருச்சபையில் குழந்தை ஞானஸ்தானத்தை நம்ம அழுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அது பரிசுத்த ஆவி தங்கக்கூடிய தலமாக இருக்கிறதுனால அந்த இடம் தான், அந்த நேரம் தான் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அபிஷேகம் கொடுக்க வேண்டிய நேரம். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஆவியானவர் எப்படி கொடுக்குறாரு, நற்கருணையின் அடையாளமாக வராரு. அப்போ நீங்கள் பாவத்தை ஓடி போய் சொல்லும் பொழுது மன்னிப்பின் தெய்வமாக வெளிப்படுறார். பாருங்கள், இதெல்லாம் வெளிப்பாடு. ஒவ்வொரு அருட்சாதத்தையும் கடவுள் வெளிப்பட்டுட்டே இருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் வயசுக்கு வந்த பிற்பாடு வாட் இஸ் திஸ் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு அந்த ஆவியானவருடைய அந்த உறுதி கொடுக்கப்படும். உங்ககிட்ட இருக்கிறார் ஆவியானவர், உனக்குள்ளிருந்து செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுதி செய்யக்கூடிய, அதை தான் வி கால் இட் அ கான்ஃபர்மேஷன், கன்ஃபார்மிங் தட் யூ ஹாவ் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் உன்னோடு இருக்கிறாருங்கிறத நம்ம உறுதி செய்கிறோம். அப்போ பாருங்கள், நம்ம அந்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கணும்னா நம்ம என்ன நிலையில் இருக்கணுங்கிறத தான் இன்றைக்கி நம்ம கோடு போட்டு பேச போகிறோம். அதுதான் பாவம். பாவம்னா என்ன? பாவம்னு சொன்னோடனே படார்னு 10 பேர் எழுந்திரிச்சு சர்ச்சை தாண்டி ஓடியே போயிடுறான். ஒரு பையன் வந்து கேட்டான், பாவம் பாவம்னு கோயிலுக்கு வர முடியல சாமி, தாங்க முடியல, எரிச்சலாக இருக்குது, பாவம் பாவம். ஆமாம், பாவத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பாவத்தை பற்றி கேட்டால் எரிச்சலாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் பாவத்துக்குள்ளே இருக்கிறீங்க. வார்த்தையினுடைய ஆழத்தை குருவானவர் சொல்லுகிற போது அது எரிச்சலாக வருதுன்னா நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். கோபம் வருதுன்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்மக்கிட்ட ஏதோ சம்திங் ராங். அப்போ பாவம்னா என்ன? பாவம்னா எந்த டெஃபினிஷனும் கிடையாதுங்க. ஆனால் பாவம்னா கடவுளுக்கு எதிராக நம்ம நிற்கிறது எல்லாமே பாவம் தான். கடவுளுக்கும் அயலாருக்கும் எதிராக நின்னீங்கன்னா அது பாவம். அதாவது சரியான ஒரு நிலையில் நம்ம சண்டை போடலாம், கோபப்படலாம், ஆனால் எதுவுமே இல்லாமல் நம்ம சுயநலத்துக்காக சின் அப்படின்னாலே SIN சிம்பிள் டெஃபினிஷன்லாம் சொல்லுவாங்க. இந்த ஐயங்கிறது நடுவில் வருது. ஐயனா என்ன? நான், நானுங்கிற அகந்த, அது ஈகோன்னு சொல்லுவாங்க, பல வேறு விதமாக சொல்லுவாங்க, சுயநலம்னு சொல்லுவாங்க, செல்ஃபிஷ்னஸ் சம்திங் லைக் தட். இப்போ அந்த ஐயங்கிறத எடுத்துட்டிங்கன்னா யூ கெனாட் ஃபார்ம் த வேர்ட் சின். பாவம்ங்கிற அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. அப்போ அந்த ஐயை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த இன்னொரு வடிவத்தில் சொல்லணும் அப்படின்னா, ஊனியல்பு ஊனியல்பு ஊனியல்புன்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருக்கும் பைபிளில். இந்த ஊனியல்பின் இச்சைகளின்படி வாழாதீங்க, ஊனியல்பின் செயல்பாட்டுக்கு உங்களை கையளிக்காதீங்க. ஊனியல்புனா என்ன? ஊன்னா என்ன? இந்த ஊன்னா இந்த உடல், இந்த தசை, இதனுடைய இயல்புக்கு நீ வாழாத, உனக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய இயல்புக்கு ஏற்ப வாழும். பைபிளில் இயேசு சாமி அழகாக சொல்லியிருக்கிறார், நிறைய கதையெல்லாம் சொல்லியிருக்கிறார், நமக்கு என்னன்னு புரியாது. பைபிள் எல்லாமே ரிலேட்டட் வெர்ஷன்ஸ். ஒருத்தன் போய் ஒரு நிலத்தை உழுதுகிட்டு இருக்கிறான், அதில் ஒரு புதையில கண்டுபிடிச்சிட்டான். என்ன செய்வான்? அந்த கேள்வி எழுப்பி அவன் என்ன செய்வான், அந்த புதையில மறைச்சி வச்சிடும், அது உள்ள மீண்டும் புதைச்சிட்டு போய் தனக்குரிய எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்து அந்த நிலத்தை வாங்கிப்பான். அப்போ அந்த நிலத்துக்குள்ளே இருக்கிற புதையல் எது? அதுதான் உன் ஆத்துமா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எதை வித்தாலும், எதை நீ இழந்தாலும் உன் ஆத்துமாவை நீ இழந்துடக்கூடாது. அதை காப்பாற்றுறதுக்கு நீ என்ன செய்? நீ படு பிச்சைக்காரனா கூட போ, ஆனால் அந்த ஆத்துமாவை நீ இழந்துடாத. ஒருத்தர் நல் முத்துக்களே வச்சுருந்தான், அதை பார்த்தான், அதை போய் என்ன செய்கிறான், வாங்கணும்னு ஆசைப்பட்டான், போய் தனக்கு எல்லா சொத்தையும் விற்று அந்த முத்தை வாங்கிட்டான். எது அந்த நல் முத்து? இதுதான் இதயம், ஆத்மா. அப்போ ஆண்டவர் புதைச்சி வச்சுருக்காரு அந்த புதையில, நம்ம காப்பாற்றணும், நம்ம என்ன செய்யணும். இப்போ அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இந்த ஊன் இயல்பு செயல்பாட்டுக்கு நம்ம உலகத்தில் இழுக்கும் இழுக்கும். நல்லா தூங்கி பாருங்களேன், டயர்டாக இருக்குன்னு நல்லா தூங்குங்க, அடுத்த நாளும் தூங்குங்க, மூணாவது நாள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? மூணாவது நாள் தூக்கம்தான் வரும். ஏன் தெரியுமா? அப்படியே ட்ரெண்ட் ஆகிடும் உங்கள் பாடி. இப்போ லாக்டவுனில் நிறைய பேர் தூங்கிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் வேலைக்கு போகணுன்னா அதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ்லாம் பண்ணி தயார் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கம் பேக் டு நார்மல் லைஃப். பிள்ளைங்களெல்லாம் காலையில் சீக்கிரம் எழுப்பி விடுங்க, வேலை இல்லைன்னு பரவாயில்ல, அதுக்கப்புறம் தூங்கலாம், ஆனால் அந்த நேரம் எந்திரிச்சிடணும், விடிய காலம் எந்திரிச்சிடணும், இந்த நார்மலுக்கு வரணும். தேவ பிள்ளைகளே, இந்த ஊன் இயல்பு, ஊன் இயல்புனா இந்த ஊன், இந்த சதையினுடைய இயல்பு என்னென்னா பாவத்துக்கு நம்ம இழுத்துட்டு போயிட்டே இருக்கும், அதன்படி வாழாத. நிறைய பேர் இந்த ஊன் இயல்புன்னு சொன்ன உடனேயும் செக்ஸ் மட்டும்தான் ஃபாதர் சொல்கிறார் போல இருக்குது, இந்த இச்சைக்குரிய பாவம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு ப்ராக்கெட் உண்டு. செக்ஸ் தவறான ஒரு உடல் உறவு, தவறான ஒரு அது செக்ஸுக்கான காரியம், இச்சைக்குரிய காரியம்னா அதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை ஒட்டிய பாவங்கள், இதுதான் பாவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, கண்ணால் நீ தப்பாக பார்த்தீன்னா அது பாவம், அதுவும் இச்சை தான். வாயால் தப்பாக நீ பேசுனீன்னா அதுவும் இச்சை. தேவையற்ற காரியங்களை பேசுறது, தேவையற்ற பாடல்களை பாடுறது, இச்சைக்குரிய அதை இச்சையை தூண்டக்கூடிய சில காரியத்தை செய்கிறது, செல்ஃபோன் பார்க்குறது, அது பாவம். இச்சை எல்லாம் பார்க்குறோம், கண்ணால் காதால் கேட்குறது, யாராவது ஏதாவது அசிங்கமாக பேசும்போது கேட்குறது, இதெல்லாமே நம்மளுடைய அந்த இச்சைக்குரிய அடையாளமாக இருக்குது. அதில் நீங்கள் சென்சஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்கள், இப்போது இந்த ஊனியல்பினுடைய எபேசிய 2:3 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்நிலையில்தான் ஒரு காலத்தில் நாம் எல்லோரும் இருந்தோம், நம்முடைய ஊனியல்பின் தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு மற்றவர்களைப் போலவே நாமும் இயல்பாக கடவுளின் சினத்திற்கு ஆளானோம். பார்த்தீங்களா? அப்போ அந்த ஊனியல்பின்படி செயல்படுகிற போது கடவுள் நம்மளை வெறுக்கிறார். ஏன்னா அவர் ஆவிக்குரிய அடையாளத்தை நிறைய கொட்டி வச்சிருக்கிறார், நம்மளால் பார்க்க முடியல. அப்போ இந்த ஆவிக்குரிய அடையாளத்தை நமக்கு யார் காட்டுவான்னா ஆவியானவர் தான் காட்ட முடியும். ஒரு அடையாளத்தை நம்ம ஒரு காரியத்தை பார்க்கும்போது நமக்கு உடனே அது ஊனியல்பின் காரியமாக தெரியுதுன்னா ஆவியானவர் நம்மகிட்ட இல்லைன்னு அர்த்தம். இந்த நிறைய இடத்துல ரோமேயர்கள் எழுதப்படுது, திருமுகம், கலாத்தியர், பேதுரு 1:2 இதில் எல்லாத்துலேயுமே இந்த ஊனியல்பினுடைய வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் படிக்கும் போது நோட் பண்ணி பாருங்கள், டைம் இல்லை, இல்லைன்னா என்ன சொல்ல முடியும், நேரம் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பாவத்தை நீங்கள் முதல்ல உணரணும், பாவம் இருக்குதுன்னு உணரணும். நிறைய பேருக்கு பிசாசு சொல்லித்தர ஒரே ஒரு விஷயம், நீ என்ன பாவம் பண்ணின, நீ என்ன பாவம் பண்ணின. பாருங்கள், பாவம் செய்யவில்லை என்று சொல்லக்கூடாது. 1 யோவான் 1:8, நாம் பாவம் பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றி கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. உண்மைன்னா யார்? இயேசு கிறிஸ்து, அவர் தான் உண்மை. பிளாத்துக்கு முன்னாடி நிற்கும் போது அவன் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிகிட்டே இருப்பார். இயேசு உண்மையா அது என்ன அப்படின்னு அவன் கேட்பான், அமைதியாக இருப்பார். ஏன் தெரியுமா? நீ பார்க்குறிய, நான் தாண்டா உண்மை, என்னை விட வேறு என்ன உண்மை உனக்கு வேணும். பார்த்தீங்களா? அந்த உண்மை இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட இருக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து இல்லைன்னா எப்படி தூயாவி வருவார்? நான் தான் போய் உனக்கு தூயாவியை தரேன்னு சொன்ன சொல்லிட்டு போனார். இவரே இல்லைன்னா எப்படி தூயாவி இருப்பார்? அப்போ அவங்க என்ன செய்வாங்க? உலகின் போக்கின்படி ஓடி 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 அசந்துருவாங்க, காயப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. போராடி போராடி ஜெயிக்கணும். போராடாமல் நீ ஜெயிக்கணும்னா ஆவியானவர் ஒன்றுகிட்ட இருந்தால் போதும். நீ தொட்டி சரி, நீ ஆவியானவர் வச்சுக்கிட்டு நடந்து போனினாலே நீ போகிற பாதை சரியாக தான் இருக்கும். அது யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நம்ம கவலை கிடையாது. நம்ம வந்து அவங்க சொல்லலாம், இப்படி நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, இப்படி பண்ணி, நீ தொட்டினா சரியாக தான் இருக்கும். ஏன்னா ஆவியானவர் உன்னை வழி நடத்திட்டு இருக்கிறார். அதனால தான் சொல்லுகிறோம், நீங்கள் ஆவியானவருக்குள்ளே வாங்க. பாருங்கள், மாறாக நம் பாவங்களை ஒப்புக்கொள்வோம் என்றால், ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். தாய் திருச்சபையில் இந்த வார்த்தைக்கு தான் நம்ம ஒரு அடையாளம் கொடுத்துருக்கோம். ஒப்புக்கொள்கிறதுனா எங்கே? ஒரு கடவுள்கிட்ட இன்றைக்கி நேராக ஒப்புக்கொள்ளலாம், கடவுள்கிட்ட நேராக ஒப்புக்கொள்கிறோம், ஆண்டவரே நான் பாவம் பண்ணிட்டேன், நீங்கள் ஒப்புக்கொண்டு பாருங்கள், உங்களுக்கு மனசுக்கு வலிக்குதா வலிக்கலையான்னு கடவுள்கிட்ட சொல்லும்போது ஒரு வழியும் வராதுங்க. அதனால தான் கடவுள் என்ன செஞ்சுருக்கார், நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் பாவ சங்கீர்த்தனம், பாவ அறிக்கை செய்கிற ஒப்புரவு அருட்சாதனம்ங்கிற ஒரு அருமையான அருட்சாதனம் கொடுக்கப்பட்டிருக்கு. பிசாசு இன்றைக்கி அதை எடுத்துகிட்டு இருக்கிறான். பிசாசு எல்லாத்தையும் எடுத்துட்டான், எல்லா அருட்சாதனத்தையும் எடுத்துட்டான். ஏன்னா நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், குருத்துவம், குரு இங்கே இருக்கிறார் நம்ம கத்தோலிக்க திருச்சபையில். ஏற்கனவே அந்த ஃபார்மேஷன்லாம் சொல்லியிருக்கேன். ஏன் இந்த குரு உருவாக்கப்பட்டார்? இந்த அருட்சாதனங்களை நிகழ்த்துவதற்காகத்தான். இந்த அருட்சாதனத்தை எடுத்துட்டிங்கன்னா இந்த குருவுக்கு இங்கே வேலை கிடையாது. இந்த குருவை எடுத்துட்டா இந்த அருட்சாதனத்துக்கு வேலை கிடையாது. பிசாசு அழிச்சிருச்சா? இந்த அருட்சாதனம்லாம் என்ன? வாட் ஆர் த சாக்ரமெண்ட்ஸ்? திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த ஒரு அடிப்படையான விஷயம் அதுதான், ஆசீர்வாதங்கள் உள்ளே ஓடி வரக்கூடிய வாய்க்கால்கள், த சேனல் தட் பிரிங்ஸ் காட்ஸ் கிரேசஸ் டு அஸ். அந்த சேனலெல்லாம் அங்கே நிப்பாட்டிட்டீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, யூதித்துங்கிற ஒரு பொண்ணு ஓலைபரை பார்க்குறதுக்கு சந்திக்கிறதுக்கு கீழே இறங்கி வந்து தலையை வெட்டுற அந்த கதை. அந்த கதையில் பார்த்தீங்கன்னா அந்த அரசன் வந்து என்ன செய்வான்னா அந்த மலையை வந்து சுற்றிடுவான். அப்போ முதல்ல தண்ணியை நிப்பாட்டுவாங்க, அப்புறம் சாப்பாடெல்லாம் நிப்பாட்டுவாங்க, மேலே போகிற எல்லா சோர்ஸஸையும் நிப்பாட்டிடுவாங்க. இப்போ பார்த்து கொரோனாவில் பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் ரவுண்டப் பண்ணிட்டாங்க போலீஸு, யாரும் உள்ளே போக முடியாது, சாப்பாடு கூட எல்லாம் கட்டு, இப்போ மக்கள் தவிக்கிறாங்க பார்த்தீங்களா. அதே தான் நடக்கும், ஏன்னா அருட்சாதனங்கள் ஆசீர்வாதத்தினுடைய தலங்கள் எல்லாம் பிசாசு நிப்பாட்டிட்டான். அப்போனா குருத்துவத்தை எடுத்துட்டான், நிறைய சபைகள் குருத்துவம் கிடையாது, எல்லாம் சும்மா ஹாலேலூயா ஹாலேலூயா எல்லாம் பாடுவோம் பாடிட்டு அப்புறம் என்ன, அவ்வளோதான் போயிட்டுவாங்க, அவ்வளோதான். கத்தோலிக்க திருச்சபை பாருங்கள் எவ்வளோ ரிச் சர்ச் பார்த்தீங்களா, அது தன்னிலையிலே அது விளக்கமற்றது, அது இட் இஸ் சம்திங் பியாண்ட், அது வந்து இட் இஸ் அ ஃபுல்னஸ் ஆஃப் த சர்ச். அதை தான் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறோம், வேறு எந்த சபைகள்லையும் அப்படி கிடையாது, இருக்க முடியாது. ஒரு திருமணத்துக்கு நான் நம்ம கத்தோலிக்கர் அல்லாத ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன், மன வழியோடு தான் வெளியே வந்தேன் நான். ஏன்னா அவங்க வழிபாடுன்னு சொல்கிறாங்க, வழிபாட்டுக்கான எந்த தலங்க எந்த அடையாளமுமே இல்லை. நம்ம பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு, அங்கே ஒரு சில அந்த வழி நடத்தக்கூடிய நிலையில் சில பேர் உட்கார்ந்துருந்தாங்க, அவங்க எல்லாருமே செல்ஃபோனை நோண்டிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப நான் மட்டும் தான் செல்ஃபோன் எடுக்காமல் இருந்தேன், காயமாக இருந்துச்சு எனக்கு. இந்த வழிபாடு நான் நம்மளே சொல்லிக்கிட்டு நம்மளே செல்ஃபோனில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு என்ன மெசேஜ் வருது, இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் உடனே மெசேஜ் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் செல்ஃபோனை எடுத்துகிட்டு வரல, இங்கே எல்லாம் ரூமில் கிடக்கு. இப்போ எடுத்துகிட்டு வந்து நான் வந்து இப்படி எடுத்து பார்த்துட்டு, ஆண்டவருடைய அன்பு என்பது நம்மை காக்கிறது, ஆண்டவருடைய அன்பு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். அதுதான் வழிபாடாக மாறி இருக்கிற, தயவுசெய்து நான் குறையாக சொல்லலை, ஐ எம் ஓன்லி குவஸ்டினிங் ஆல் திஸ், அவ்வளோதான். இது வந்து குறையாக பார்த்தீங்கன்னா தட் இஸ் யுவர் ப்ராப்ளம். அப்போ நான் கேட்குற கேள்விக்கு இதுதான், பழைய ஏற்பாட்டில் ஒரு குருவானவர் ஏன் இந்த ஆடையை நான் அணிஞ்சிருக்கணும் பாருங்கள், இது எனக்கு பாருங்கள் வேர்த்து ஊற்றுது உள்ளெல்லாம் வேர்க்குது, பட் இட் இஸ் அன் ஆர்டர் ஆஃப் த சர்ச். இதுதான் நம்மளுடைய குருத்துவத்தினுடைய இந்த திருப்பலியினுடைய ஒரு ஆர்டர். எனக்கு பர்சனலாக இது விருப்பம் இல்லை, இப்படி பல பலம் இதை போட்டுக்கிட்டு நான் வெளியில் போக முடியுமா, நான் எல்லாம் விரட்டிடும். ஆனால் பாருங்கள் பூசையில் இப்படி போட்டுட்டு நின்னா தான் திஸ் இஸ் அன் ஆர்டர். பாருங்கள் ஏப்போத்து அது இதுன்னு மேலாட உள்ளாடன்னு பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சே, கடவுள் சொன்னாரே இது இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும், குருத்துவம் இன்னும் இப்படி வேலை செய்யணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இப்போல்லாம் எங்கே அதெல்லாம், பழைய ஏற்பாட்டை தூக்கி மூளையில் வச்சிட்டோம், ஏன்னா குரு இல்லை, அதனால் குரு போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை, ஒரு ஒன்று வேணாம், எல்லாம் வேணாம், நான் மட்டும் உட்காந்துருப்பேன், ஒரு டேபிளை போட்டு உட்காந்துக்க வேண்டியது தான், நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் கடவுளுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லாமல் இது தாய் திருச்சபை கற்றுக் கொடுக்குற படித்து கொடுத்துருக்கிற பாடங்கள் அதை நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள் இதுதான் பிசாசு செய்கிறான், அந்த ஒப்புரவு அருட்சாதனங்கிற ஆசீர்வாதத்தை எடுத்துட்டான். அதனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு பாவமும் செய்யலை, நான் நேராக சொல்லிப்பேன், நோ, கடவுள் நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் ஹியூமன் ஏஜெண்ட்டை வச்சு தான் இந்த உலகத்தை மீட்டிருக்கிறார். ஈவன் ஜீசஸ், கடவுள் வந்து நேராக அவர் உருவம் இல்லாதவர், அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர், அவர் என்ன செஞ்சுருக்கலாம், ஃபூன் ஊதி எல்லாத்தையும் ஊர் அழிக்கலாம், எது வேணாலும் செய்யலாம், ஆனால் அவர் இந்த உலகத்தில் செயல்படணும்னு வந்தப்போ அவர் என்ன செய்கிறாரு, ஹீ இஸ் டேக்கிங் அனதர் ஃபார்ம், தட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். கடவுள் தந்தையினுடைய அடுத்த உருவம் எடுத்த அந்த நிகழ்வு அடையாளம் தான் இயேசு கிறிஸ்து, அதனால தான் மகன் என்று சொன்னார். அவரே அவரிடமிருந்து வெளிவந்ததுனால இவர் மகனாக அறிமுகப்படுத்தப்பட்டார். ஏன் இந்த ஹியூமன் ஏஜென்ட், ஏன் இந்த குடும்பம், ஹியூமன் ஏஜென்ட் இல்லாமல் கடவுள் பூமியில் எந்த வேலையும் செய்யவே மாட்டார். இன்றைக்கி ஒப்புரவு அடிச்சாந்தத்தில் ஒரு குருவானவரை கொடுக்கப்படுறாருன்னா அந்த குருவானவர் ஒரு கடவுளுடைய ஏஜெண்டாக உட்கார்ந்துருக்கார், கடவுளாக இல்லை, கடவுளுடைய ஏஜெண்டாக உட்கார்ந்துருக்கோம். நாங்கள் மன்னிக்கிறதுக்கு அதிகாரமே கிடையாது, ஏன்னா நாங்களே ஒரு பாவி. அப்போ நாங்கள் எந்த அதிகாரத்தில் உங்களை மன்னிக்கிறோம், ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த அதிகாரத்தில் நாங்கள் அந்த வார்த்தையை தான் சொல்கிறோம், மன்னிக்கிறது அவர் தான். அதை தான் பிசாசு எடுத்துருச்சு, எல்லாம் எடுத்தாச்சு. இன்றைக்கி நிறைய பேர் அதான் யோசிக்கிறாங்க, நான் போய் என்ன சொல்லணும், எதுக்கு போய் அங்கே போய் ஒரு சாமியார் காதில் போய் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நிறைய வாலிப பிள்ளைகள் கேள்வி கேட்டு காணாமல் போகிறாங்க. ஒரு பாவமும் செய்யலை அப்படிங்கிறாங்க. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை. நீங்கள் நல்லா பாருங்கள், பாவ சங்கீதனை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு அஞ்சாறு பேர் பங்கில் ஃபாதர்ஸ் யாரும் அரேஞ்ச் பண்ணுவாங்க, நீங்கள் இப்படி பாவ சங்கீதனை பண்ண போவீங்க, அப்போ போய் ஏதாவது இன்னும் ஒரு ஃபாதர்ட்ட போய் நேராக போக வேண்டியது தானே, ஆனால் பார்த்து கண்ணு பார்க்கும், யார் எந்த சாமியார், ஐயோ இந்த சாமியார் மூஞ்ச பார்த்து பேசுகிறார் வேணாம், அடுத்தது அப்படியே போவோம், அடுத்த சாமியார் ஐயோ பங்கு சாமியார் உட்காந்துக்கார் வேண்டாம். ஏன் நம்ம மனசு இப்படி தேடுது, எல்லா எங்களுக்கும் தேடும், எல்லாத்துக்கும் அப்படி தான், ஹியூமன், வி ஆர் ஹியூமன். எப்படி சொல்கிறது இந்த பாவத்தை, எப்படி சொல்கிறது இந்த பாவத்தை சொல்லணுமே, எப்படியாவது சொல்லணுமே, யார்கிட்ட எப்படி சொல்கிறது, அந்த மனசு தேடுது பார்த்தீங்களா, அதுதான் ரத்தம் சிந்துகிற அனுபவம். நீங்கள் போய் முழங்கால் போட்டு ஆண்டவரேன்னு உங்கள் பாவத்தை அறிக்கை செய், இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, பாவங்களை ஒப்புக்கொள்வோம் என்றால், ஒப்புக்கொள்றதுன்னா எங்கே ஒப்புக்கொள்றது, மனுஷன்கிட்ட, நம்ம ஒரு கடவுள் கொடுத்துருக்கிற ஏஜென்ட்கிட்ட ஒப்புக்கொள்ளணும். ஒப்புக்கொள்றதுன்னா சும்மா உட்காந்துக்கிட்டு நான் ஒப்புத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் இல்லை, ஒரு குழந்தை பாவம் தப்பு பண்ணிடுச்சுன்னா அப்பா கிட்ட ஒப்புக்கணும், அதுக்கு பேர் தான் ஒப்புக்கொள்ளுதல். அறிக்கை செய்கிறது அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு நான் கடவுள் சொல்கிறேன் மனசுக்குள்ளே. இது பேர் அறிக்கையா? அறிக்கைங்கிற வார்த்தைக்கு முதல்ல விளக்கம் நம்ம சொல்லணுமே. அறிக்கைனா நான் வாயை திறந்து நான் பாவி அப்படின்னு யார்ட்டையாவது சொல்லணும், நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் அறிக்கை. ஒரு அரசன் ஒரு தூதன் அனுப்பிச்சி விட்றான்னா அவன் போய் அறிக்கை செய்யணும், அரசன் இப்படி சொல்லியிருக்கிறான், அதான் அறிக்கை செய்தல். இப்போ இந்த அறிக்கை செய்கிறது யாரோ ஒருத்தர் போய் நம்ம வாயை திறந்து சொல்லணும், இது இதுதான் என்னுடைய பாவம்னு சொல்லணும். இந்த அறிக்கை செய்யக்கூடிய கான்செப்டை நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி இன்டர்பிரட் பண்ணிக்கக்கூடாது. ஆகவே அதி திருச்சபையிலலாம் பாருங்கள், பப்ளிக்கில் எந்திரிச்சு எல்லாத்துக்கும் முன்னாடியும் அவங்க பாவத்தெல்லாம் அறிக்கை செய்திருக்கிறாங்க. இப்போ அந்த பாவத்தை வந்து அறிக்கை செய்யாத ஒரு நிலைக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். எப்போ நம்ம பாவத்தை மூடி மறைக்கிறோமோ கடவுளுடைய ஆசீர்வாதமான தலங்களெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு ஏற்ற மாதிரி இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது கடவுளுக்கு உகந்த விஷயமா இருக்க முடியாது. ஆகவே தான் சொல்லுகிறோம், நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குகிறோம், அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை. நீங்கள் எவ்வளோ வார்த்தையை நம்ம பேசிகிட்டு இருக்கலாம், ஆனால் நீ பொய், நீ கடவுள் பாவம் செய்யலைன்னு சொல்லிட்டீன்னா, நீ பைபிளில் எவ்வளோ பெரிய போதகராக இருந்தாலும் நீ ஆண்டவரை பொய்யராக்குற, நீ பேசுகிறதெல்லாம் பொய். அதனால தான் சொல்லுகிறோம், வேதத்தை யார் விளக்கி சொல்கிறாங்க? தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவருக்கு முன்னாடி மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு அதன் பிறகு வேதத்தை அறிக்கை செய்கிற மனிதனா, அல்லது நான் ஒரு பாவமும் செய்யலன்னு சொல்லிட்டு எல்லாருக்கு முன்னாடியும் தன்னுடைய வாய்த்திறமையாலேயே தன்னை உலகத்தை வெற்றி கொள்ள நினைக்கிற மனிதர்களா? யார் ஆண்டவருடைய பிள்ளைகள்? யோசிக்கணும். தேவ பிள்ளைகளே, நிறைய அடையாளங்கள் நம்முடைய பைபிளில் உண்டு. 1 யோவான் 3:8 சொல்கிறது, பாவம் செய்து வருகிறவர் அழகையை சார்ந்தவர். அப்போ நம்ம பிசாசு சார்ந்து இருக்கிறோன்னா பிசாசு நமக்கு வல்லமையை கொடுக்குது நிறையா பேருக்கு. அது என்ன செய்யுது? அதிசயங்களை செய்து காட்டுது. அது என்ன செய்யுது? நிறைய பேரை அப்படியே கீழே விழ வைக்குது. கையை அப்படி தூக்கினோனையும் எல்லாரும் கீழே விழுவுறான். எதுக்கு விழுவுறான் தெரியாது. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் இப்போ ஒரு மந்திரி ஜெபம் பண்ணும்போது ஒருத்தர் மேலே கை வைக்கிறேன்னா ஒருத்தர் கீழே விழுவாங்க, எல்லோரும் விழுவ மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் கீழே விழுவுறாங்கன்னா அவங்கள நாங்கள் அட்டன் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, அவங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக ஏதோ பிரச்சனை. அப்போ ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். கீழே உழுவுறதுங்கிறது ஒரு வெளிப்பாடு, அவங்களுடைய பலவீனத்தின் வெளிப்பாடு. அதை போய் நம்ம போய் எல்லோரும் கீழே விழுந்து ஆவியானவருக்குள்ளே திடமடைகிறாங்கன்னு சொல்வதெல்லாம் அது ஒரு பொய்யான ஒரு தகவலாக இருக்கிற தேவ பிள்ளைகளே. அதனால தான் நம்ம சொல்லுகிறோம், நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போய்விடாதபடிக்கு இந்த பாவ அறிக்கையை உணர்ந்து, பாவம் செய்திருக்கிறோம் என்கிற நிலையை உணர்ந்து, கடவுள் உன்னை மன்னிக்க அங்கே காத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய இந்த திருச்சபை கொடுத்திருக்கிற அளப்பரிய ஆசீர்வாதங்களை உள்ளடக்கியிருக்கிற அருட்சாதனைகளை நீங்கள் கையில் எடுங்க. ஒரு ஊருக்கு நான் போயிருந்தேன், அங்கே பாசிங்கத்தனை கேட்க கூப்பிட்டுருந்தார் ஃபாதரு. 5 மணிக்கு நான் போயிட்டேன், 5 மணிலேருந்து உட்காந்துருக்கேன். 6 ஆச்சு 6:30 ஆச்சு 6:30 என்ன ஃபாதர் அப்படின்னு, இந்தாந்தா போயிடலாம் அப்படின்னு ஒரு 7:00 காலுக்கு தான் கூட்டிகிட்டு போனார் கோயிலுக்கு. நான் கூட நினச்சேன் கோயில் ரொம்ப வலிமே, நான் ஒரு ஆள் தானே போயிருக்கேன், இவ்வளோ பேருக்கு எப்படி பாவசங்கீதனை கேட்குறது அப்படின்னு. அங்கே போனால் தான் பார்த்தா ஆளே இல்லை கோயிலே. அவ்வளோ நேரம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து கோயிலே காணும், ஆளே காணும். அப்போ ஒரு புத்தூனுக்கு ஒரு பாட்டி உட்காந்துருந்தாங்க, சரின்னு பிதாசுதன் போட்டு பூசை ஆரம்பித்தோம். ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்தில் பிரசங்கம் முடிச்சுட்டு பாவசங்கீதனை கேட்டுடலாம் அப்படின்னு சொன்னார் ஃபாதர். போய் உட்காந்தோன்னே அந்த 10 பாட்டி, அப்புறம் ஒரு 5-6 லேடிஸ் வந்திருந்தாங்க. மருந்துக்கு கூட ஒரு ஆம்பளை கூட வரல, அந்த ஊரில் அவ்வளோ ஆம்பளைங்க இருக்கான், மருந்துக்கு கூட ஒரு ஆம்பளை கூட வரல. அப்போ போய் நான் பாசன் கேட்க போகும்போது அதில் வந்து இந்த 10 பாட்டியில் ஒரே ஒரு பாட்டி தவிர மற்ற 9 பாட்டி ஒரே வார்த்தையை தான் சொன்னாங்க, நான் வருவான் ஆமாம் ஜெயில சாமி, என்னைய மன்னிச்சு விட்டுற சாமி. ஒரு பாவமும் செய்யாதவன் எதுக்கு பாவம் செய்து பாருங்க? நான் சொன்னேன் ஒரு பாவமும் செய்ய, பாவம் செஞ்சவங்களுக்கு தான் இந்த ஊரில் இடம், பாவம் செய்யாதவங்களுக்கெல்லாம் ஒரு இடம் இருக்குது மேலே. வேண்டிக்கிறமா போயிட்டு வாங்க, காட் பிளெஸ் யூ. பாவம் பாட்டிகளை நம்ம குறை சொல்லலை, அவங்க அவங்க வயசான காலத்தில் ஒன்றும் பாவம் செய்யலை அப்படின்னு மீன் பண்ணுறாங்க அதை நம்ம. ஆனால் நிறைய பேர் அந்த கோயிலுக்கே வரலையே, எனக்கு சர்வீஸுக்கே வரலையே, அவங்க இவங்களாவது பாவம் செய்யறதுக்காவது போயிட்டு இயேசுவை பார்த்துட்டு வரலான்னு வந்தாங்க, அவங்க கோயிலுக்கே வரலையே. அப்போ அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு பாவமும் செய்யலை. நான் கூட நினச்சிக்கிட்டேன் இயேசு சாமி 2வது வருகையும் போது அந்த ஊரில் தான் லேண்ட் ஆக போகிறாரு. தேவ பிள்ளைகளை ஏமாற்றிக்க உள்ள விட, நம்மளை ஏமாற்றி கொண்டு நீ கடவுளை ஜெயிக்க முடியவே முடியாது. ஆண்டவர் கொடுத்து தாழ்ச்சியோடு ஒப்பு கொடு, அவ்வளோதான். நான் என்ன குரு அங்கே உட்காந்துருக்கார் குருவானவர் என்ன மேலேருந்து குதிச்சவரா? நாங்களும் பாவைகள் தான், நாங்களும் உங்களுடைய நீங்கள் என்னென்ன இந்த இச்சையினாலே சந்திக்கிறீங்களோ பாவம் அது எல்லாம் குருவானவர்களை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்க செய்கிறாங்கன்னு நான் சொல்லலை, சந்திக்கிறாங்க, போராடுறாங்க. உன் போராட்டம் அவங்களுக்கு புரியும், அதனால் நீங்கள் போனோன்னு யாரும் உங்களை கஷ்டப்படுத்துறது கிடையாது. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் ஆண்டவரை தேடி ஓடுங்க. உங்கள் பாவ நிலையை இந்த ஆசீர்வாதமான ஆவிக்குரிய அந்த நிலையில் நீங்கள் என்ன செய்யுங்க, வெளிப்படுத்துங்க. ஆண்டவருக்கு முன்னாடி ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரணும்னா அவர் பரிசுத்தாவி தங்கக்கூடிய நல்ல ஒரு இல்லிடமாக உங்களுடைய இதயத்தை மாற்றுங்க. ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். நிறைய பேருக்கு பாவ சங்கீதனம் எப்படி செய்கிறதுனே தெரியாது, அதை பற்றியெல்லாம் கவலை. டோன்ட் ஒரி அபவுட் த ஃபார்மாலிட்டிஸ். போனோடனே பிதாசுத்தன் போடுங்க, சாமி நான் பாவியாக இருக்கிறேன் என்னை மன்னிச்சிருங்க, பாவ சங்கீதனம் பண்ணி 5 வருஷம் ஆச்சு, இதை வந்திருக்கிறேன் பாவம் இதெல்லாம் ஒன்று ரெண்டு மூணுன்னு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இந்த பாவ சங்கீதத்தில் வந்து முழங்கால் போட்டோன்னே பிசாசு இல்லை டெக்னிக்லாம் சொல்லிக் கொடுக்கும், என்ன செய்வோம் அந்த டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிடுவாங்க. அப்போ தான் சாமியார் கேட்கப்படாதான் என்ன பாவம்னு. அதனால் ஆம்பளைங்க பாவம் சட்டையெல்லாம் டைட்டாக போட்டு வருவாங்க, எதையும் வாயை வச்சு பார்த்துவாங்க, லேடிஸ் புடவையெல்லாம் கட்டியிருப்பாங்க, இப்படியே தூக்கி சொல்லிடுவாங்க வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னே புரியாது. நான் ஆவியானவர்கிட்ட சொல்லுவேன், ஆவியானவர் எனக்கு புரியலப்பா, உங்களுக்கு புரிஞ்சால் கேட்டுக்கங்க அப்படி நான் பேசாமல் உட்காந்துருப்பேன், அவ்வளோதான். நீங்கள் நடிக்கலாம் கூடாது. ஒரு சில பேர் எங்கள் வீட்டுக்காரை குடிச்சிட்டு வந்து சாமி அந்த மாதிரி என்ன போட்டு அடிச்சு என்ன குடிச்சிட்டு வந்து அடிக்கிறார் மட்டும்தான் நல்லா விழும்போம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிற அப்படியே முடிச்சுட்டாங்கன்னா, அழுவை முடிஞ்சிச்சுன்னா நம்ம பாவம் செய்கிறது முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். தயவு செய்து கடவுளை ஏமாற்றக்கூடாது. போனீங்கன்னா அடுத்தவங்க பாவத்தை சொல்லக்கூடாது. ஒரு அம்மா வந்து 12 பாவத்தை சொல்லி இது என் வீட்டுக்கார செஞ்ச பாவம் ஜாமின்னு சொல்லுது. சிவப்பிள்ளையில் இன்னும் அந்த அந்த டெக்னிக்லாம் இன்னும் வரலைங்க. நான் எதேச்சியாக ஒரு தடவை சொன்னேன் வாட்ஸ்அப்பில் வரும் பாரு கொடுக்குற நேரம் அப்படின்னு வந்துருச்சு. இப்போது இன்னும் வாட்ஸ்அப்பிலலாம் பாவத்தை சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஃபோன்லேயே சொல்லிட்டுமா ஃபாதர் நோ நாட் அலவுடு, அதுக்கெல்லாம் அலோடு கிடையாது. பாவத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட இந்த தனிமையான காலத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, ஆண்டவர் மன்னிப்பார். நேரம் வருகிற போது குருவானவர்கிட்ட ஓடி போய் உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யணும். எந்த பாவத்தையும் நீ மறைச்சி வைக்கக்கூடாது. அதனால் பிதாசன் போட்டுட்டு பாவத்தை நீ பாவின்னு அறிக்கை செஞ்சுட்டு உன் பாவத்தெல்லாம் 1, 2, 3 உங்கள் பாவத்தை சொல்லுங்கள், வெக்கப்படாதீங்க. சில பேர் போய் பாவ சங்கீதத்தில் போய் வரலாறு சொல்லிக்கிட்டு இருப்பேன்,
நான் மாடு வாங்கினேன் சாமி, அந்த மாடு ஒழுங்காக கறக்கலை, எங்கள் வீட்டுக்காரர் தான் வாங்கி கொடுத்தார் சாமி, அதனால் வீட்டுக்காருக்கும் எனக்கும் ஒரே சண்டை சாமி, பிள்ளையெல்லாம் ஒழுங்கு
இப்படியா பெரிய கதையை சாமியார் என்ன பண்ணுவார் அங்கே உட்காந்து உங்கள் கதையை கேட்குவோம். அங்கே நியாயப்படுத்தக்கூடாது, பாவத்தை நியாயப்படுத்தவே கூடாது. இந்தந்த சூழலில் தான் இந்த பாவமாக இல்லை, அது நியாயப்படுத்துறது. இந்த பாவம் பண்ணிட்டேன், திருடிட்டேன், விபச்சாரம் பண்ணிட்டேன், ஆண்டவரே உங்களுக்கு எதிராக நான் தீமை செய்துட்டேன், 1, 2, 3 அப்படி போயிடணும். இதுதான் சின்ன பாவ சங்கீதத்துக்கான ஒரு எல்லாம் சொல்லி முடித்த ஒருபாடு. இனிமேல் இந்த மாதிரி பாவத்தை நான் செய்ய மாட்டேன், என் ஆண்டவருடைய உதவியை தேடி நான் வந்திருக்கிறேன். இதுதான் அந்த உத்தம மனஸ்தான் மந்திரம். அதை சொன்னாலே போதும், குருவானவர் உங்களை மன்னித்து விட்டுருவார். அவர் சின்ன அறிவுரை கொடுத்து உங்களை அனுப்புவாங்க. அதோடு உன்னுடைய உன்னை கட்டுப்படுத்தி வைத்து கொடுத்த பாவத்தினுடைய எல்லா காரியமும் உடைஞ்சு போது பாருங்களேன். நிறைய பேர் வந்து கோபம் பாவம்னு சொல்லுவாங்க, அது ஏற்றுக்கவே முடியாது. கோபம் பாவம் கிடையாது. என்றைக்காவது போய் சாமி நான் 5 தடவை சிரிச்சிட்டேன் சாமி, 5 தடவை அழுதுட்டேன் சாமி சொல்கிறோமா? கோபம் ஒரு உணர்வு, அழுவது சிரிப்பதை போல் அது ஒரு உணர்வு, அது பாவம் அல்ல. கோபத்தின் வேர் எங்கே இருக்குன்னு பாரு. கோபத்தின் வேர் வீட்டுக்காரரை பார்த்தா கோபமாக வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? காசு உனக்கு பத்தலை அப்படின்னு அர்த்தம். பணத்தின் மீது உங்களுக்கு பேர் ஆவல். உன் மனைவியை பார்த்தா கோபமாக வருது அப்படின்னா யோசிக்கணும் உட்காந்து, ஏன் உன் பொண்டாட்டியை பார்த்தா கோபமாக வருது? வேறு யாரையோ பிடிச்சா அப்படி கோபம் வரும், வேறு யாரையோ ரொம்ப மனசு விருப்புதுன்னா கோபம் வரும். அப்போ அதுதான் பாவம், இது பாவம் இல்லை. அப்போ பாவத்திற்கு கோபத்துக்கான வேர் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அதுதான் ஒரு நாளும் கோபப்பட்டேன் சாமின்னு சொல்லவே சொல்லாதீங்க. பிள்ளைகளை வந்து கோபப்படுறீங்க, பிள்ளை மேலே கோபப்பட்டேன் சாமி, அது பாவம் இல்லை. ஏன் கோபப்பட்டேன் நீ கம்பேர் பண்ணி பார்ப்ப, அந்த பிள்ளை 100 மார்க் வாங்குது, நம்ம பிள்ளை 70 தான் வாங்குது. யுவர் கம்பேரிங், யுவர் சைல்டு இஸ் நாட் தேர் சைல்டு. அந்த குழந்தை மாதிரி நம்ம குழந்தை இருக்குன்னு அவசியம் இல்லை. நம்ம குழந்தைக்கு வேறு ஒரு அடையாளம் இருக்குது, வேறு ஒரு தளம் இருக்குது நம்ம குழந்தை ஷைன் பண்ணுறதுக்கு. ஏன் நம்ம பிள்ளைகளை அடுத்த பிள்ளைகளோட 2 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா ஒப்பிட்டு பார்க்கறது, ஏன் அவன் மாதிரி இல்லை இது சூப்பர் இது, நீயே உன் பிள்ளைய சாக்கடையில் தள்ளுற. தயவு செய்து ஒப்பிட்டு பாருங்க. ஒவ்வொரு குழந்தையும் கடவுளுடைய வித்தியாசமான பரிணாமம். லெட் அஸ் என்ஜாய் த சில்ட்ரன் இன் தேர் ஓன். எல்லாம் ஒரே பிள்ளையாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். எல்லாம் ஒரே பிள்ளையா, சோறு சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்றோமே அதுலேயே எத்தனை டிஷ் வச்சு சாப்பிட்றோம், ஒன்று ஒன்று ஒவ்வொரு வெரைட்டி. அப்போ கடவுள் படிச்சிருக்கிற பிள்ளைகள் குழந்தைகள் எவ்வளோ வெரைட்டியாக இருப்பாங்க. என்ஜாய் தட் வெரைட்டி. அது மாதிரி இது இல்லை, இது மாதிரி அது இல்லை, டோன்ட் கம்பேர். அது கம்பேர் பண்ணுறீங்கன்னா உங்கள் மேலே அந்த குழந்தைங்க மேலே உங்களுக்கு கோபம் வரும், அந்த குழந்தைங்க செய்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. தேவ பிள்ளைகளே அதுதான் பாவம். இப்படி பாவத்தின் வேரை நோக்கி நீங்கள் தேடி செல்ல வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, 1 பேதுரு 2:9 மறந்துடாதீங்க. நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு, அரச குருக்களின் கூட்டம், தூய மக்கள் இனம், அவரது உரிமை சொத்தான பிள்ளைகள். அதனால தான் கடவுள் கேட்குறார், நீ பாவத்தை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா நான் ஆவியானவரை கொடுப்பேன். அதை வைத்துக்கிட்டு நீ என்ன செய்யலாம்? உன்னை இருளிலிருந்து ஒளி கலைத்து வந்தவருடைய பெருமை மிக்க செயலை நீ உலகெல்லாம் பறைசாற்றலாம். இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள தயார்படுத்துங்க. குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி துதிங்க, வெக்கப்படாமல். இந்த கையை தூக்கி துதிக்கிறதுங்கிறது தாழ்ச்சியின் அடையாளம். இப்படி கையை கட்டிக்கிட்டு நிற்கிறது மனமேட்டிமையின் அடையாளம். மாற்றி சில பேர் யோசிப்பாங்க, கையை கட்டிக்கிட்டு ஸ்கூலில் பசங்கன்னா அது அது தாழ்ச்சி. வாத்தியாருக்கு முன்னாடி கோயிலில் நீ கையை தூக்கி நின்னா அதுதான் ஆண்டவருக்கு பிடித்தமான காரியம். நிறைய பேர் இதை மாற்றி செய்யும் போது கடவுள் விரும்புறதில்லை. அப்போ தாழ்ச்சியோடு உங்களை படைங்க, ஆண்டவர் உங்களுக்குரிய அபிஷேகத்தை தந்து உங்களை வழிநடத்துவார். ஆமென்.